இன்று கலையளிக்க வட்டத்தின் சங்கநாதம் பாடல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையில் செவியை சாய்க்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வணக்கம்.
இன்றும் விடியல் என்பது இன்பம் தரவே வந்தது. மலர்ந்திருக்கின்ற இளங்குளிர் காலை பொழுதில் சங்கநாதத்திலும் அவுஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழர்களோடு உறவாடும் உரிமை தோழன் இன்ப தமிழொலி வானொலியிலும் எமது நிகழ்ச்சிகளை செவிமடுக்க காத்திருக்கின்ற அனைத்து அன்பான உறவுகளுக்கும் தாட்சாயினி செல்லத்துறையின் அன்பு கலந்த இனிய காலை வணக்கம். இன்று ஆவணி மாதம் 2ஆம் திகதி வெள்ளிக்கிழமை 2019 விகாரி வருடம். நம் தாய் தமிழுக்கு ஆடி திங்கள் 17ஆம் நாள் ஜுல்ஹதா 29.
எப்படியும் வாழலாம் என்றல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எடுத்துக் கூறிய வள்ளுவனின் வாக்குகளில் ஒன்று வாழ்க்கைக்காக இதோ.
நோய் நோன்றல் உயர்குறுகண் செய்யாமை அற்றே தவத்திற்கூறு. உற்ற நோய் நோன்றல் உயர்குறுகண் செய்யாமை அற்றே தவத்திற்கூறு.
தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை தாங்குதலும் மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யாதிருத்தலும் ஆகிய அவ்வளவே தவத்திற்கு வடிவமாகும்.
பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் சிந்தனை செல்வத்தோடு சங்கநாதத்தின் இன்றைய முதலாவது நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன். விவேகத்துடன் செயற்படு. கடவுள் ஒருவரே உலகில் சத்திய பொருள், மற்ற அனைத்தும் பொருளற்ற பொய்ப்பொருளே. இதை உணர்ந்தவனே விவேகியாவான். கடவுளின் திருநாமத்திற்கு சக்தி அதிகம், அதை ஜபிப்பதற்குரிய தகுதி தூய பக்திக்கு மட்டுமே உண்டு. பக்தி உள்ளவனாக மாறிவிடு, அதே சமயத்தில் மனதில் மூடத்தனத்திற்கு சிறிதும் இடமளிக்காதே. அன்புக்கும் அறிவுக்கும் சமபங்கு அளிக்கும் மனிதனே பாக்கியவான். அவனது மனம் சமநிலை இழப்பதில்லை. மேற்குறிப்பிட்ட பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் சிந்தனை செல்வங்களை வெறுமனே இம்மனதில் சிந்தனைகளோடு நிறுத்திவிடாமல் அதற்கு ஏற்றாற்போல் செயற்படுவோமாயின் நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் வெற்றிகள் நிச்சயம். சங்கநாதத்தில் அடுத்த நிகழ்ச்சியாக வர இருப்பது நற்சிந்தனை குட்டி கதை. வழங்குபவர் மெல்பேர்னிலிருந்து லிச்சு.
நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தின் சங்கநாத வானொலி நேயர்களுக்கு லிச்சுவின் அன்பான காலை வணக்கம். இன்று இரண்டு ஜென்துறவிகள் என்ற தலைப்பின் கீழ் உள்ள கதையை கேட்கலாம், வாருங்கள். ஜென்துறவிகள் இருவர் தொடர்ந்து பெய்த மழையினால் ஒரு குடிசையின் கீழ் வெகு நேரமாக நின்று கொண்டிருந்தனர். மழை நின்றதும் தங்களது இருப்பிடத்தை நோக்கி நகர்ந்து செல்லும் போது வழியில் ஒரு அழகான இளம்பெண் சாலையை கடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். இதை கண்ட துறவிகளில் ஒருவர், என்னாயிற்று பெண்ணே, ஏதேனும் உதவி தேவையா என்று கேட்டார். பதிலுக்கு அந்த பெண், நான் என் தோழியின் திருமணத்திற்கு செல்ல உள்ளேன், ஆனால் அந்த சாலை முழுவதும் சேரும் சகதியுமாக உள்ளது. நடந்து சென்றால் நிச்சயம் என் அழகிய பட்டுப்பாவாடை அழுக்காகிவிடும் என்று வருந்தினாள். கவலைப்படாதே, என் தோள்களின் மீது ஏறிக்கொள், நீ சேர வேண்டிய இடத்தில் சேர்த்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு அவளுக்கு உதவி புரிந்தார். திரும்பி வரும் வழியில் தன்னுடன் இருக்கும் மற்றொரு துறவி கோபமாக இருப்பது போல அவருக்கு தோன்றியது. ஏன் என் மீது கோபமாக உள்ளீர் என்று கேட்க, அதற்கு அவர், நாம் ஒரு துறவி என்பதை மறந்துவிட்டு அந்த பெண்ணை எப்படி நீர் தொட்டு தூக்கலாம்? இது தவறானது என்று உங்களுக்கு தோன்றவில்லையா என்று கேட்டார். உதவி செய்து அந்த பெண்ணை நான் இறக்கியும் விட்டேன். நீங்கள்தான் அந்த சம்பவத்தை இறக்காமல் மனதில் சுமந்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்று கூறிவிட்டு சென்றார். நேயர்களே, நாமும் நமது வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் தூக்கிக் கொண்டு செல்கின்றோம். அதில் எது முக்கியம், எது தேவையற்றது என்பதை பகுத்து பார்க்க தெரிந்துவிட்டால் வாழ்வில் என்றென்றும் ஆனந்தமே. மீண்டும் ஒரு புதிய கதையோடு அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நேயர்களிடமிருந்து நன்றியுடன் விடைபெறுவது மெல்பர்னில் இருந்து லிச்சு.
சங்கநாதத்தின் இன்றைய அடுத்த நிகழ்ச்சியை தர இருப்பவர் பூஜா ரமேஷ்குமார்.
எலிசபெத் பிளாக்வெல் உலகின் முதல் பெண் மருத்துவர். இன்று பெண்களுக்கான நோய்களை எல்லாம் பார்ப்பதற்கென்று பெண் டாக்டர்கள் பலர் வந்துவிட்டனர். ஆனால் 1800களில் ஆண்கள் மட்டுமே மருத்துவர்களாக இருந்தனர். பெண்ணின் பிரசவம் என்றாலும் சரி, அவளது மற்ற நோய்கள் என்றாலும் சரி, அதை ஆண் மருத்துவர்கள் தான் பார்க்க வேண்டும். இதனால் கூச்ச இயல்பு கொண்ட பெண்கள் நோய்களுக்காக மருத்துவமனைக்கு செல்வதை தவிர்த்து வந்தனர். அப்போது அமெரிக்காவில் எலிசபெத் பிளாக்வெல் என்ற பெண் பள்ளி படிப்பை முடித்திருந்தார். அவர் தமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகளுக்கு உதவினார். அப்போது ஒரு பெண், உன்னை போல் ஒரு பெண் டாக்டராக இருந்தால் என்னை போன்ற பெண்களுக்கு எவ்வளவு வசதியாக இருக்கும் என்று கூறினார். அந்த பெண்ணின் கூற்றுத்தான் எலிசபெத்துக்கு மருத்துவராக வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியது. டாக்டர் படிப்புக்காக ஒவ்வொரு மருத்துவ கல்லூரியாக ஏறி இறங்கினார். எங்கும் அவருக்கு இடம் தரவில்லை. கடைசியாக ஜெனீவாவில் உள்ள ஒரு மருத்துவ கல்லூரி போனால் போகட்டும் என்று இடம் கொடுத்தது. கல்லூரியில் சேர்ந்த பின் மாணவர்கள் கேலி செய்தனர். விடுதியில் தங்கி படிக்க யாரும் உதவவில்லை. பல தொல்லைகளை தாங்கிக் கொண்டு ஆண்கள் மத்தியில் ஒற்றை மாணவியாக படித்து 1849 ஜனவரி 20 டாக்டர் பட்டம் பெற்றார். உலகில் முதன் முதலாக ஒரு பெண் மருத்துவர் உருவானார். மருத்துவரான பின்னும் எலிசபெத்தின் இன்னல்கள் குறையவில்லை. அவரை பயிற்சி மருத்துவராக ஏற்க எந்த கல்லூரியும் முன்வரவில்லை. அப்போதெல்லாம் அமெரிக்காவில் அறுவை சிகிச்சை கற்றுத்தரும் கல்லூரிகள் இல்லை. பிரான்சில் தான் அதற்கான கல்லூரிகள் இருந்தன. பாரிஸ் நகரில் எலிசபெத்தை மருத்துவ கருத்தரங்கில் கூட நுழைய விடவில்லை. நீ மருத்துவ வேலை செய்ய வேண்டும் என்றால் நர்ஸாக வேலை செய், எதற்கு டாக்டர் பட்டம் உனக்கு என்று கேட்டார்கள். மனம் கலங்காத எலிசபெத் செயின்ட் பார்த்தோ லோமங்ஸ் மருத்துவமனையில் நர்ஸாக வேலை செய்தார். அப்போது நோய்களை பற்றி மக்களுக்கிருந்த அறியாமையை போக்குவதற்காக சொற்பொழிவு நடத்தினார். இது அமெரிக்கா முழுவதும் புகழ் பெற்றது. அதன் பின்னர் ஒரு மருத்துவமனையில் டாக்டராக வேலை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. 1857 பெண்களுக்காக ஒரு மருத்துவமனையை தொடங்கினார். அதற்கு உலகம் முழுவதிலிருந்தும் பாராட்டுகளும் நன்கொடைகளும் குவிந்தன. எலிசபெத் பிறந்த நாடான இங்கிலாந்தில் மருத்துவமனை அமைக்க அந்த அரசு அனுமதி அளித்தது. 1856 இங்கிலாந்து அரசால் முதன் முதலாக பெண் டாக்டர் என்ற அங்கீகாரம் செய்யப்பட்டார். 1867 பெண்கள் மட்டுமே படிக்கும் முதல் மருத்துவ கல்லூரியை உருவாக்கினார். இன்றைய வரைக்கும் அந்த கல்லூரி பெண்களை மட்டுமே டாக்டர் படிப்புக்காக சேர்த்துக் கொள்கிறது. உலகின் முதல் பெண் டாக்டரான எலிசபெத் பிளாக்வெல் பல போராட்டங்களுக்கு பின் டாக்டரானது மட்டுமல்லாது பெண்களுக்கென்று தனி மருத்துவ கல்லூரி தொடங்கி நடத்தியது பெரிய சாதனை அல்லவா?
நியூசிலாந்து காந்தி இல்லத்தின் ஆதரவில் சிரிக்கலாம் வாருங்கோ. அவுஸ்திரேலியா சிட்னி மெல்பேர்ன் நகரிலும் நியூசிலாந்து அக்லாந்து நகரிலும் பல வருடங்களாக நகைச்சுவை நாடகங்களை நெறியாழ்க்கை செய்து தானும் நடித்து மேடை ஏற்றி வருபவரான ஜே ஜெயமோகன் அவர்களோடு இணைந்து ஷர்மினிஸ்டோரர் ராஜன் தர்மராஜ் ஆகியோர் இணைந்து விளங்கும் சிரிக்கலாம் வாருங்கோ நாளை சனிக்கிழமை மாலை 6:15 மணிக்கு இடம் மவுண்ட் அல்பர்ட் போர் நினைவு மண்டபம். தொடர்புகளுக்கு சுரேன் 0215272747, ருத்ரா 0211547091, தாஸ் 0211139544, மெர்வின் 0211449103, சிவா 0211029517726, பிரபா 0211677709. மிக சொற்ப நுழைவுச் சீட்டுகள் இருப்பதால் இப்போதே உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். சங்கநாதத்தில் அடுத்து கடந்த வாரம் அக்லாந்தில் நடைபெற்ற அருட்தந்தை ஜேம்ஸ் பத்திநாதர் அடிகளார் அவர்களுடைய நினைவஞ்சலிக்காக தாயகத்திலிருந்து அருட்தந்தை அண்டன் ஞானப்பிரகாசம் அவர்களிடமிருந்து கிடைத்த பதிவினை கேட்கலாம்.
அன்பார்ந்த நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களே, இன்றைய நாளிலே நீங்கள் இறைவனடி சேர்ந்த அருட்தந்தை பத்திநாதர் அவர்களுடைய நினைவை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள். யாழ் திருச்சபையிலே இன்னும் மேலாக யாழ் மண்ணிலே அவர் ஒரு முக்கியமான ஒரு அருட்தந்தையாக எங்களுக்கு திகழ்ந்தார். அவர் ஒரு கத்தோலிக்க மதகுருவாக இருந்தபோதும் இனம் மொழி மதம் வேறுபாடின்றி எல்லா மக்களையும் அரவணைத்து எல்லா மக்களையும் அன்பு செய்து எல்லா மக்களுக்கும் பாசமும் பரிவும் காட்டி தன்னுடைய மனித நேய பணியை செய்து கொண்டு வந்தார் என்பதை நான் இங்கே கூற விரும்புகிறேன். அதற்கு ரெண்டு முக்கியமான சாட்சிகள் அதற்கு வெளிப்படையாக இருக்கின்றது. அவர் வெளிநாட்டிலே கல்வியை கற்று அதன் பின்னர் எங்களுடைய மண்ணுக்கு வந்து மக்களோடு மக்களாக குறிப்பாக வன்னி பகுதியிலே தன்னுடைய பணியை ஆற்றி வந்தார். வன்னி பகுதியிலே அவர் தன்னுடைய பணியை ஆற்றி வருகின்ற பொழுது சுனாமியினுடைய பேரழிவுக்கு அவருடைய பங்கும் அந்த மக்களும் அகப்பட்டு கொண்டார்கள். தெய்வாதீனமாக அவரும் ஒரு சில பங்கு மக்களும் காப்பாற்றப்பட்டார்கள். அதுக்குள்ளே சிக்குண்டு இருந்த மக்களை மீள கட்டியெழுப்பி அவர்களுக்கு வாழ்வு கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஆளாகத்தான் நான் அவரை பார்க்கின்றேன். அவர்கள் வீடுகளை இழந்து சொத்துக்களை இழந்து உறவுகளை இழந்து அவரை அண்டி வந்தபோது அவர் ஆதரவு கரம் நீட்டி அந்த மக்களை அரவணைத்து அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தார். கூடுதலாக அவருடைய காலப்பகுதி வன்னிக்குள்ளேதான் அமைந்திருந்தது. வன்னியிலேதான் அவர் தன்னுடைய பணி வாழ்வை சிறப்பாக செய்திருக்கின்றார். இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு பணி, இந்த யுத்தத்தின் பிடிக்குள்ளே சிக்கொண்டிருந்த 500,000 மக்களோடு மக்களாக அவரும் ஏனைய அருட்தந்தையர்களும் அங்கே பணியாற்றினார்கள். அவர்கள் இந்த எறிகணைகள் இன்னும் துப்பாக்கி வேட்டுகள் குண்டு வீச்சுக்கள் மத்தியிலே அங்கே பாதுகாப்பு வலயமென்ற அந்த போர்வைக்குள் அகப்பட்டிருந்த மக்களை அவர் பாதுகாத்தார். இழப்புகள் நடந்தது, ஆனால் எஞ்சியிருந்தவர்களோடு பத்திரமாக வெளியே வந்து அவர்கள் வெளியே வந்தும் அவர் அவர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு தேவையானவற்றை அவர் வழங்கி வந்தார். அவர் 49 வருட குருவாக யாழ் மண்ணிலே பணியாற்றி இருக்கின்றார். அவருடைய பணி சிறப்பானது, மேன்மைக்குரியது. அவர் கத்தோலிக்க மக்களுக்கு மட்டும் அவர் சேவை செய்த ஒருவர் அல்ல, அதை தாண்டி எல்லா மக்களுக்கும் தன்னுடைய சேவையை அவர் வழங்கி வந்தார் என்பதிலே நான் பெருமைப்படுகிறேன். அவருடைய இழப்பு ஒரு கவலைக்குரிய, ஒரு வேதனைக்குரிய, ஒரு சோகத்துக்குரிய ஒரு இழப்பாக இருந்ததும், அவருடைய மரணச்சடங்கிலே நான் பங்கு பெற்றுவதற்கு இறைவன் எனக்கு நல்லொரு சந்தர்ப்பத்தை தந்தார். நான் அருட்தந்தையாக 10 வருடங்கள் ஆஸ்திரேலியாவிலே பணிபுரிந்த போது அடிக்கடி அவர் தன்னுடைய சகோதரங்களை பார்க்க வருவார். அவருடைய சகோதரங்கள் என்னை பாசத்தோடும் நேசத்தோடும் எனக்கு உதவி செய்த சகோதரங்களாக இருக்கின்றார்கள். ஆகவேதான் அவருடைய மரணச் சடங்கிலே நான் பங்கு பெற்றுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு நிச்சயமாக இறைவன் தந்திருக்கின்றார். அந்த மரணச் சடங்கிலே நான் பார்த்தபோது அங்கே பெரிய பெரும் பணக்காரர்களோ அல்லது பெரும் அரசியல் தலைவர்களோ அங்கு சமூகம் அளிக்கவில்லை. இங்கே யாழ்ப்பாணத்துக்குள்ளே பணிபுரிகின்ற அரசியல்வாதிகள் தான் அங்கே ஒரு சில பேர் உரையாற்றினார்கள். அங்கு வந்த மக்களை நான் பார்த்தபோது அங்கே வந்த மக்கள் எல்லோரும் குறிப்பாக ஏழைகளை, வறுமைப்பட்டவர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை தான் நான் அங்கே அந்த திருப்பலியிலே நான் பார்த்தேன். அந்த மரியன்னை பேராலயம் நிறைந்திருந்தது. நான் இவ்வாறான ஒரு மரணச்சடங்கை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்தது கிடையாது. அதைத்தான் அதிலே இருந்துதான் கண்ணதாசன் கூறுவது போல, ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான், இந்த உலகத்திலே எப்படி சீவித்தான் என்பதை அவனுடைய மரண இறுதி ஊர்வலத்திலே பார்க்கலாம். நாங்கள் ஒரு அருட்தந்தை இறந்து விட்டால் அருட்தந்தை என்ற ரீதியிலே எல்லா அருட்தந்தையர்களும் எல்லா குருக்களும் அந்த மரணச் சடங்கிலே பங்கு பெற்றுவது இயல்பு. ஆனால் நாங்கள் பங்கு பெற்றினது என்பதை விட அந்த மக்களினுடைய அழுகையும், மக்களுடைய கூக்குரலும், மக்களினுடைய ஆறுதலற்ற தன்மையும், அங்கே அவர் வழியாக உதவி பெற்ற அத்தனை மக்களையும் நான் பார்த்தபோது, ஒரு தந்தையை அல்லது ஒரு தாயை இழந்து பரிதவிக்கின்ற ஒரு பிள்ளையை போலத்தான் அந்த மக்களை நான் பார்த்தேன். அதில் இருந்து நான் என்னத்தை கற்றுக்கொண்டேன், அவருடைய மனிதநேய பணி நிச்சயமாக அது போற்றப்படக்கூடிய ஒரு பணி, புகழப்படக்கூடிய ஒரு பணி. ஆகவேதான் இந்த வேளையிலே அவருடைய இந்த நிகழ்வுக்கு என்னுடைய இரங்கல் செய்தியை நான் அறிவிக்கின்ற பொழுது, அல்லது உங்களுக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, நான் உங்களிடம் முன்வைப்பது ஒன்றே ஒன்று. நீங்கள், எனக்கு தெரியும், நியூசிலாந்திலே வாழுகின்ற மக்கள், இலங்கையிலே வாழுகின்ற மக்கள் எல்லோருக்கும் உதவி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய தகுதிக்கும் தராதரத்துக்கும் ஏற்ற மாதிரி உதவி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நான் உங்களிடம் ஒன்று நிச்சயமாக கேட்பது, ஒற்றுமை. புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு நான் செய்கின்ற விடுக்கின்ற ஒரு வேண்டுகோள், ஒற்றுமை. நான் 10 வருடங்களாக ஆஸ்திரேலியா மெல்பர்ன் நகரிலே நான் பணியாற்றுகின்ற பொழுது, நான் அங்கே எவ்வளவு தூரத்திற்கு நான் முயற்சி எடுத்து மக்களை ஒற்றுமைப்படுத்தி, ஒரு குடையின்கள் ஒரு நிழலின்கள் ஒன்றுபட்டு நாங்கள் இங்கே இலங்கையிலே இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு ஏராளமான வேலைகளை செய்யக்கூடியதாக இருந்தது. அதுபோலத்தான் நான் உங்களிடம் கேட்பது, ஒற்றுமையாக செயற்பட்டு ஒன்றுபட்டு இங்கே இலங்கையிலே இருக்கின்ற கஷ்டப்பட்ட இந்த தமிழ் மக்களுக்கு, வறுமையிலே வாடுகின்றவர்கள், ஏழைகள், கைவிடப்பட்டோர், அநாதைகள், இன்னும் யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டோர், இவர்களுக்கு ஒற்றுமையோடு ஒன்று சேர்த்து, ஒரு கரம் சேர்த்து நீங்கள் உதவி செய்து அவர்களுக்கும் ஒரு நல்ல வாழ்வு கொடுக்கின்ற பொழுது, நீங்கள் மறைந்த அருட்தந்தை அருட்திரு ஜேம்ஸ் பத்தினாதர் அவருடைய பணியை நீங்களும் தொடருகின்றீர்கள் என்பதை நீங்கள் ஆணித்தரமாக மக்களுக்கு எடுத்து கூறுவீர்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே வெளிப்படையாக கூறுகின்றேன். இந்த வேளையிலே எனக்கு நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். என்னுடைய பெயர் அருட்தந்தை ஆண்டனி ஞான பிரகாசம். தற்பொழுது நான் நாரந்தனையிலே பேதுரு பாவிலு ஆலயத்திலே பங்கு தந்தையாக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
உலக பலம் 31 திகதி 7 மாதம் 2019 ஆண்டு புதன்கிழமை. போர் நடைபெற்றால் ஒரு நாடு என்ன ஆகும்? ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. ஏமன் நாட்டின் போர்க்கள நிலவரம் பற்றியதாக 5 வருடங்கள் மட்டும் அங்கு போர் நடைபெற்றிருக்கின்றது, தொடர்கிறது. ஆனால் 5 வருடங்களில் அந்த நாடு அடைந்திருக்கின்ற பின்னேற்றம் 20 வருடங்கள் என்று ஐக்கிய நாடுகளினுடைய அறிக்கை கூறியிருக்கின்றது. காரணம், பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன, மக்கள் அகதிகளாக வெளியேறிவிட்டார்கள், 1/3 மக்கள் எந்த நேரமும் இறந்து விடுவோமோ என்கின்ற அச்சத்தில் வாழ்கின்றார்கள், இங்கே சாத்திரங்கள் செத்துவிட்டன, தர்மங்கள் இறந்துவிட்டன, எந்த விதியையும் மனிதன் கடைபிடித்து வாழ்வதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை, இப்படித்தான் வாழ வேண்டுமென்ற விதி அழிந்து எப்படியும் வாழலாம் என்கின்ற ஒரு மோசமான சமுதாயத்தை உருவாக்கி இருக்கின்றது அந்த 5 வருட போர் என்று கூறுகின்றது. மேலும் பட்டினி, மரணம், அங்கவீனம் போன்ற பல்வேறு காரணங்களினால் அந்த நாடு 20 வருடங்கள் பின்தங்கி சென்று விட்டது என்று கூறுகின்றார்கள். இது ஏமன் நாட்டில் வெறும் 5 ஆண்டுகால போரில் நடைபெற்றது. ஸ்ரீலங்காவில் 30 ஆண்டுகள் போர் நடைபெற்றிருக்கின்றது. மின்சார தடை, வைத்திய தடை, போக்குவரத்து தடை என்று ஏகப்பட்ட தடைகளின் ஊடாக தமிழ் மக்கள் துயரப்பட்டிருக்கின்றார்கள் 30 வருடங்களுக்கு மேலாக. எனவே அவர்களுடைய வாழ்க்கையை இதனுடன் ஒப்பிடுவோமாக இருந்தால் 120 வருடங்கள் வரை அவர்கள் பின்தங்கி சென்றிருக்க வேண்டும், அதாவது ஒரு 100 இழந்திருக்க வேண்டும் என்பது ஓர் அறிக்கையாக தயாரிக்கப்பட்டு மக்களிடையே வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஏன் வழங்கவில்லை? இதோ ஏமன் நாட்டில் போரே முடியவில்லை, ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கை தயாரித்து வழங்கிவிட்டது. இதே ஐக்கிய நாடுகள் சபை 30 போரினால் அடைந்த பின்னேற்றம் என்ன என்ற அறிக்கையை ஏன் சமர்ப்பிக்கவில்லை? இந்த கேள்வி பதிலற்று காற்றில் கிடக்கின்றது. இருந்த பொழுதிலும் போர் நடைபெற்ற ஒவ்வொரு இடத்து மக்களும் இதை அறிந்து தம்மை முன்னேற்றிக் கொள்ள தாமாக முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் நிலவரமாக இருக்கின்றது. அசப் ரொக்கி, அமெரிக்காவினுடைய கருப்பின ரப் பாடகர், இவர் குற்றவாளி என்று ஸ்வீடன் அறிவித்திருக்கின்றது. காரணம், இவர் ஒரு காணொளியை வெளியிட்டார். 19 வயது நபரும் இன்னொருவரும் இவரை கேலி செய்து இவருடைய ரசிகர்களை கேலி செய்வதை இவர் வெளியிட்டிருந்தார். ஆனால் இன்னொரு காணொளி அதற்கு பின்னதாக அவரை இவர் அடித்து விழுத்தி அவருடைய வயிற்றில் அடிக்கின்ற காட்சிகள் இன்னொரு காணொளியில் வெளியாகி இருக்கின்றது. ஆகவே அசப் ரொக்கி தாக்குதல் நடத்தியிருக்கின்றார். இப்பொழுது அசப் ரொக்கி கூறுகின்றார், நான் தற்பாதுகாப்புக்காக அந்த தாக்குதலை நடத்தினேன் என்று. ஆனால் அவர் அடித்த அடிகள் தற்பாதுகாப்புக்கானது அல்ல, கீழே விழுந்த ஒருவரை தற்பாதுகாப்புக்காக அடிக்க வேண்டிய தேவையில்லை என்ற பொருள்பட வழக்கு ஆரம்பமாகி இருக்கின்றது. குற்றம் உறுதி செய்யப்படுமாக இருந்தால் 1-2 வருடங்கள் இவர் ஸ்வீடன் சிறையில் இருக்க வேண்டும் என்று கணிப்பாளர்கள் கூறுகின்றார்கள். இவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஸ்வீடிஷ் பிரதமருடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தர்க்கம் நடத்தியது தெரிந்ததே. அசப் ரொக்கிக்கு ஆதரவாக இப்பொழுது அமெரிக்காவில் பல ஆதரவு குரல்கள் கிளம்பி இருக்கின்றன. ஸ்வீடனுடைய கடை தொகுதிகளை, அதாவது ஈக்கியா கடை தொகுதிகளை அமெரிக்காவில் பகிஷ்கரிக்க வேண்டும் என்று கூறுகின்ற அளவிற்கு சமூக வலைதளங்களில் விவகாரம் சூடுபிடித்திருக்கின்றது. ரஷ்யாவில் எதற்காக 1300 பேர் வரை கைது செய்தார்கள் என்கின்ற கேள்விக்கான ஆய்வுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. 77 பேரை அடித்து துவைத்திருக்கின்றார்கள் ரஷ்ய கலகமடக்கும் போலீசார். அவர்களுடைய கைகளிலே இரும்பு கை கவசங்களை அணிந்தும் முகத்தில் அடித்து மக்களை துன்புறுத்தி இருக்கின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது. அதற்கு பின்னதாக 48 மணி நேரம் ஆர்ப்பாட்டம் செய்தவர்களுடைய வீடுகளை தேடி சென்றும் அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உயர் வகுப்பு மாணவர்களாக இருந்தால் அவர்கள் தொடர்ந்து கல்வியை தொடர முடியாது என்பது அங்கிருக்கும் சட்டமாகும். எனவே அவர்கள் எதிர்கால வாய்ப்பையை இழக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வாறான கலவரங்கள் ஏற்படுவதற்கு காரணம்தான் என்ன? ஒன்று, ரஷ்ய அதிபரின் சர்வாதிகாரம் என்று பேசாவிட்டாலும் அந்த நாட்டில் பணவீக்கம் பெரிய அளவில் உயர்ந்திருக்கின்றது. ஊழல் தலை விரித்து ஆடுகின்றது. எதிலுமே ப்ரொஃபஷனலிசம் என்று சொல்லப்படுகின்ற நிபுணத்துவ தன்மை எந்த ஒரு பணியிலும் இல்லை. எனவே ஊழல்தான் அங்கு எல்லாவற்றையும் தீர்மானிக்கின்றதே அல்லாமல் ஒரு ஒழுங்கான சிஸ்டம் எனப்படுகின்ற முறைமை ஒன்றை அங்கு கடைபிடிக்கவே முடியாத அளவிற்கு கம்யூனிசம் பெருவீழ்ச்சி அடைந்திருப்பதும் மக்கள் அடைந்திருக்கும் விரக்திக்கு காரணம் என்று கூறப்படுகின்றது. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துரை.
நேர்களே, திரைப்பட பாடலாசிரியர் நா முத்துக்குமாரின் ஓராண்டு நினைவாக இந்த பாடல்.
ஆனந்த யாழை மீட்டுகிறாயடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பனும் குடையை நீட்டுகிறாய், அதில் ஆயிரம் மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை இன்னும் வேண்டுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாயடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பனும் குடையை நீட்டுகிறாய், அதில் ஆயிரம் மழை துளி கூட்டுகிறாய். அடி கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.
சங்கநாதத்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்தோடு நிறைவு பெறுகின்றது. இன்றைய தினம் நிகழ்ச்சிகளை அலங்கரித்தவர்களுக்கும் எமது நிகழ்ச்சியை செவிமடுத்த அன்பான உறவுகளுக்கும் மற்றும் எமது நிகழ்ச்சிகளை உலகமெங்கும் ஒலிக்கச் செய்யும் அவுஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த ஒலிபரப்பான இந்த தமிழொலி வானொலி குழுமத்திற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் சங்கநாதத்தின் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்த மகிழ்ச்சியோடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தாட்சாயினி செல்லத்துறை. நன்றி நேயர்களே.